என்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காரர் சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்ற உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். வழமை போல இந்த சத்சங்கத்தில் நான் ஒரு சில பக்கங்களை பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து எடுத்து படிப்பேன். நீங்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆன்மீக சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 190, 191, 192, 193. மேல நாட்டவருக்கு சுவாமி விவேகானந்தர் மாயை பற்றி அழகாக எடுத்துரைத்தார். அத்துவித அமைப்பில் மாயை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினம். உண்மையை புரிந்து கொள்ள முகவிரையாக மாயை பற்றிய கோட்பாடு அமைகின்றது என்றார் அவர். இங்கு அவரது மாயை பற்றிய உபதேசத்தை சுருக்கமாக விளக்குவோம். அத்துவித கோட்பாட்டின்படி உண்மை என்பது இரண்டற்ற ஒன்று. அதற்கு வரையறையோ தொடர்போ கிடையாது. ஆனால் பல வகைப்படும் உலகம் பற்றி முழு உண்மையின் தோற்றமே இவ்வுலகம். இதுவே விவேகானந்தர் அத்துவிதம் பற்றி கூறுவது. கடவுளின் பரிமாண தோற்றமே இவ்வுலகம் முழுவதும். கடவுள் இவ்வுலகின் முதற்காரணம், அதுவும் வெறும் தோற்றமே, உண்மையன்று. கயிறு பாம்பை போன்று தோன்றுவது இதற்கு உவமை. கயிறு உண்மையில் பாம்பாக மாறவில்லை. அவ்வாறே இவ்வுலகும் அது வெறும் இருப்பாகவே இருக்கின்றது. இருப்பு மாறுவதில்லை. மாற்றங்கள் வெறும் வெளித்தோற்றமே. பரம்பொருளின் மீது உலகம் கற்பனை செய்யப்படுகின்றது. உலகின் தோற்றம் உண்மையை எந்த வகையிலும் பாதிப்பதில்லை. உலகம் தோன்றும் போது கூட பிரம்மம் எந்த மாற்றமும் இன்றி இருக்கின்றது. எதனால் உலகம் பிரம்மத்தின் மீது கற்பனை செய்யப்படுகின்றது என்பது கேள்வி. பிரம்மம் உலகமாக மாறுவதால் என்ன பயன்? இதனை செய்வது மாயை என்கின்றது அத்துவிதம். இரண்டற்ற ஒன்று எவ்வாறு பன்மை உலகாக தோன்றுகின்றது என்று கேட்பதில் பயனேதுமில்லை. இல்லாத ஒன்றை தோன்றுமாறு செய்வது மாயை. இதனை புரிந்து கொள்வது கடினம். எனவேதான் அத்துவிதத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வது கடினம் என்று விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கின்றார். அத்துவித அமைப்பை புரிந்து கொள்ள பல ஆண்டுகளும், விளக்க பல மாதங்களும் ஆகும் என்கின்றார் அவர். மாயை பற்றிய கோட்பாடு புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. மூன்று நிலைகளில் மாயையை சேர்க்க நோக்கலாம். அவற்றை பொருளை பற்றிய அறிவின் மூன்று படிகள் என்கின்றார் விவேகானந்தர். அறியாமையில் இருப்பது முதல் நிலை. அப்போது அறியாமையே அறிவை அறிவெனக் கொள்கின்றோம். இரண்டாவது தத்துவ அறிஞனின் நிலை. அவர் தம் அறியாமையை உணர்ந்து அதிலிருந்து வெளிவரப் பார்க்கின்றார். மூன்றாவது தம்மை உணர்ந்தவரின் நிலை. அவ்வப்போது அறியாமையே இல்லை. உலகியல் மனிதனுக்கு ஒன்று எவ்வாறு பலவாகின்றது என்ற கேள்வியே எழவில்லை. பன்மை உலகை அவன் முதல் அப்படியே நோக்குகின்றான். அவனுக்கு எல்லா பொருளும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறாகவே தெரிகின்றது. தம்மை உணர்ந்தவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு பிரம்மம் மட்டுமே உண்மை. மாயை என்பது இல்லாத ஒன்று. பிரம்மம் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல உணரப்படாத வரை உலகின் தோற்றம் பற்றிய தெளிவு கிடைக்காது. பிரம்மம் உணரப்பட்ட பின் அந்த கேள்வியே எழாது. எனவே தீர்வுக்கு தேவையே இல்லை. ஞானியின் பார்வையில் உலகம் என்ற ஒன்று இல்லை. அது பொய்த் தோற்றம். பிரபஞ்சம், அதில் உள்ள பல வகையினர் ஆகிய எல்லாம் ஓர் அனந்தம். எனவே பிரபஞ்சம் என்ற ஒன்று இல்லை என்கின்றது வேதாந்தம். மாறாதது ஒன்றும் மாறாதது. இந்த பிரபஞ்சம் என்பது வெறும் தோற்றமே தவிர உண்மையன்று. வேறுபாடு என்பது வெறும் தோற்றம். அது ஓர் இயல்பன்று. இக்கோட்பாட்டிலிருந்து நோக்கினால் ஜீவன் பந்தம், முக்தி, முத்தி நாட்டம் ஆகிய எவையும் இல்லை. பிரம்மமே நித்தியம். பிரம்மத்திற்கு அந்நியமாய் ஏதும் இல்லை. விசாரிக்கும் மனத்திற்கு மாயை என்பது ஒரு புதிர். ஏனெனில் அது இருக்கின்றது என்று கூற முடியாது. இல்லை என்றும் கூற முடியாது. அறியாமை இருக்கும் வரை உலகம் உண்டு. ஆனால் ஞானம் ஏற்பட்டதும் அது மறைந்து விடுகின்றது. மாயை ஞானத்தால் அகலும். அது இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அது உலகத்தை தோன்றும்படி செய்கின்றது. அது இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனெனில் அறியாமையில் இருக்கும் போது உலகம் தெரிகின்றது, கடவுள் தெரிவதில்லை. கடவுள் தெரியும் போது உலகம் முழுவதும் மறைந்து விடுகின்றது. மாறாத ஒன்றின் மாற்றத்திற்கு காரணம் மாயை அல்லது அறியாமையே ஆகும். இந்த மாயை பூஜ்யமும் இல்லை, இருப்பும் இல்லை, இல்லாமையும் இல்லை. பிரம்மத்திற்கு மட்டுமே இருப்புண்டு. எனவே மாயை என்பது இல்லாமை ஆகின்றது. ஆனால் உலகத் தோற்றத்திற்கு அதுவே காரணம். எனவே அதனை உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாது. எனவே வேதாந்தம் மாயையை அனிர்வசீனியம் என்கின்றது. பாபாஜி கூறுகின்றார், தலை இல்லாத தலைவலி அது. எனவே தர்க்க அறிவிற்கு மாயை என்பது ஒரு கோட்பாடு அன்று, மாறுபடு கருத்துக்களின் வெளிப்பாடு என்கின்றார் பாபாஜி. உலக வாழ்க்கை என்பது இருப்பு, இருப்பின்மை ஆகியவற்றின் முரண்பட்ட கலவை. விவேகானந்தர் கூறும் எடுத்துக்காட்டு ஒன்றினை காண்போம். நான் எல்லாவற்றையும் அறிய முடியும் என மனிதன் நினைக்கின்றான். ஆனால் சில அடிகள் முன்னேறிய பிறகு இடையில் நடக்க முடியாத சுவர் ஒன்றினை காண்கின்றான். அவன் பாதை ஒரு வட்டம் ஆகின்றது. அவனால் சிறு பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியவில்லை. ஏனெனில் அவனால் புத்தியை தாண்டி செல்ல முடியவில்லை. ஆனால் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்ற ஆசை மட்டும் அவனிடம் ஆழமாக பதிந்திருக்கின்றது. இவ்வாறு இயற்கையாய் மாயைக்கு இன்னொரு பெயர் அலக்கழிக்கப்பட்டு நாம் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு, இன்பத்திலிருந்து துன்பத்திற்கும், புறப்பிலிருந்து இறப்பிற்கும் செல்கின்றோம். முன்னும் பின்னும் சுழலும் முடியாத இயக்கம் இது. வெள்ளக்கடலில் அடித்து செல்லப்படும் புழுக்கள் போன்றது இது. பதஞ்சசி ஆசிரியர் கூறுவதைப் போன்று நாம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்கின்றோம். அதுவே மாயை. எனவே பிரபஞ்சத்தின் இயக்கம் மாயையே. வாழ்க்கை, மரணம், நன்மை, தீமை, அறிவு, அறியாமை ஆகிய முரண்பாடுகளின் இயக்கமே இவ்வுலகம் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. மாயை உலகு நாமரூபத்தை பெயர் வடிவம் கொண்டது. தேச கால நிமித்தங்களின் சேர்க்கை உலகம். இந்த மூன்றையும் நாம ரூபத்தில் அடைக்கலாம். கடல் இல்லாமல் அலை இல்லை. அலையின் பெயரையும் உருவத்தையும் அகற்றினால் அலை என்பது இல்லை. கடல் இல்லாமல் அலை இல்லை. எனவே மாயை என்பது எனக்கும் உனக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுவது. ஆத்ம நாம ரூபம் உடைய உயிர்களாக வேறுபட காரணம் மாயையே. பெயரும் உருவமும் நீங்கினால் நாம் நாமாகவே இருப்போம். இதுவே மாயை. உலகம் என்பது பொய்த் தோற்றம். இதற்கு காரணம் மாயை என்கின்றது அத்திவிதம். மாயை என்பது அத்திவித கோட்பாட்டிற்கு பொருந்தாத இடமும் உண்டு. மாயை என்பது பொய்த் தோற்றம் என பொருள் கொள்வதை விவேகானந்தர் கண்டிக்கின்றார். லண்டன் நகரில் நிகழ்த்திய சொற்பொழிவின் போது அவர் கூறுகின்றார், மாயை பற்றி உங்களின் பல பேருக்கு தெரியும். சில சமயம் அது தவறாக விளக்கப்படுகின்றது. எனவே உலகம் மாயை என்றால் அது பொய்த் தோற்றம் என்று விளக்கப்படுகின்றது. மாயை என்பதின் மொழிபெயர்ப்பு சரியில்லை. மாயை என்பதற்கு பொய்த் தோற்றம் என பொருள் கொள்வதையே கண்டிக்கின்றார் விவேகானந்தர். அவரே ஓரிடத்தில் மாயை என்பது உண்மையல்லாத ஒன்றை உண்மை எனக் கொள்வது அது சூனியத்தை குறிப்பதாகாது என்கின்றார். மாயை என்பது பொய்த் தோற்றம் அன்று. அது வெறுமையை சூனியத்தை குறிக்கவில்லை. வேதாந்தமே அதை சூனியம் என பொருள் கொள்ளுகின்றது. அறியாமை மிக்க இந்த உலகு பிரம்மத்தை சார்ந்தது. இல்லையேல் இரட்டைத்தன்மை இருக்கும் மாயை எங்கிருக்கின்றது? பிரம்மத்தில் அன்று. ஏனெனில் ஒளிமிக்க பிரம்மத்தில் அறியாமையும் மாயையின் படைப்பான ஜீவனும் இருக்க முடியாது. மாயையின் உள்ளடக்கம்தான் என்ன? அது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மா அறிவு வடிவானதால் மாயைக்கு தொடக்கம் உண்டா? முன்னர் அது அதுவாகவே இருந்தது. அது எப்படி உருவாயிற்று? மாயை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இவை. தவறாக புரிந்து கொள்வதால் சில கேள்விகளும் தர்க்கத்தோடு பொருந்துமேயானால் சில கேள்விகளும் எழுகின்றன. மாயை என்பது அனுபவ உண்மை. எனவே அதனை உடன்பாட்டு பொருளாக கொள்கின்றோம். அது ஆதியற்றது. இருப்பு, இருப்பின்மை, உண்மை, பொய் என எந்த வகையிலும் அதனை அடக்க முடியாது. எனவே மாயை நம் அறிவில் ஏற்படுத்தும் தொல்லைகள் அதற்கு அணி செய்யுமே தவிர குறை ஆக மாட்டார். மாயையை இன்னது என்று விளக்க முடியுமானால் அது மாயையாக இருக்க முடியாது. மாயை உண்மையானால் பிரம்மத்தின் அத்திவிதத்தன்மை அழிந்துவிடும். ஆனால் மாயை என்பது உண்மையன்று. எனவே பிரம்மம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. அது பிரம்மமாகவே இருக்கின்றது. மாயை உலகாக தோன்றுகின்றது. வேறுபாடுகள் எப்படியோ தோன்றுகின்றன. எப்படி என்று நம்மால் சொல்ல முடியாது. ஜீவனாக நம்மை நினைக்கும் போது நாம் அறியாமையில் மூழ்குகின்றோம். இந்த அனுபவம் அறியாமை என்பது முடிவன்று. எனவே உண்மையானது என்று எனக் காட்டுகின்றது. பாதையும் பொருண்மையும் அதற்கு அளித்தால் அது தனித்த ஆத்மாவாகவே இருக்க முடியும். ஏனெனில் அதை தவிர வேறு ஏதும் இல்லை. எப்படி, ஏன் என்ற கேள்விகள் தர்க்கமற்றவை. எப்படி என்பது பெரிய காரணத்தை குறிக்கும். ஏன் என்பது நோக்கத்தை குறிக்கும். காரிய காரணவாதம் மாயைக்கு உட்பட்டது. எனவே மாயைக்கு காரணம் கிடையாது. மாயைக்கு காரணம் எது? கடந்த 3000 ஆண்டுகளாக இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்குரிய தர்க்கபூர்வமான விடை இன்றும் வரவில்லை. தன்னை முரண்படுத்தும் கேள்வி இது. காரணம் மற்றதற்கு காரணம் எது? நிலையற்றது நிலைப்படுத்தியது எது? காரண காரிய வாதமே உலகிற்கு உட்பட்டது. உண்மைக்கு இது பொருந்தாது. இவ்வாறே ஏன் என்பது தர்க்கமற்றதே. ஏன் மாயை வந்தது என்பது பயனற்ற கேள்வி. ஏனெனில் மாயைக்குள் விடை ஒருபோதும் தர இயலாது. மாயையை கடந்தால் அதை கேட்பது யார்? தீமை ஏன் என்பதை உருவாக்குகின்றது, ஆனால் ஏன் என்பது தீமையை உருவாக்காது. ஏன் என்று கேட்பது தீமை, பொய் பொய்யை அளிக்கும். கேள்வி கேட்பது முரண்பாட்டு அடிப்படையில் அமைவதனால் அது ஒரு வட்டம். அது தன்னைத்தானே கொள்ள வேண்டும். எல்லா கேள்விகளும் மாயைக்கு உட்பட்டவையே. மாயையை அப்பாற்பட்டு கேள்வி ஏதும் இல்லை. மாயையை கடந்து செல்லலாம் என்பது மட்டுமே நமக்கு தெரியும். அது மட்டுமே தெரிந்தால் போதும், உண்மையில் மாயை என்பது இல்லை என அறிய வேண்டும். மாயையே உண்மை என கொண்டு அதை பற்றினால்தான் அது நம்மை பந்தப்படுத்தும். அதிலிருந்து விலகி வரும் சாட்சியாக அதனை பார்த்து கொண்டிருந்தால் உலகத்தை தொலைவிலிருந்து நீ ரசிக்கலாம். மாயை பற்றி அறிவது நாம் இரண்டற்ற ஆன்மாவே சூழ்நிலையின் கைதிகள் அல்ல என்பதை உணரவே. சுவாமி விவேகானந்தரின் முக்கிய கருத்தாம் இது. பழமையில் தெளிவும் புதுமையில் எளிமையும் கொண்டது. மனம் என்பது ஒரு பூந்தோட்டம். அதை நன்கு வளர்க்கவும் செய்யலாம், அல்லது தரிசாகவும் செய்யலாம். பயனுள்ள விதையை நடாத போது பயனற்ற களை முளைத்து தோட்டம் வீணாகும். நல்ல எண்ணங்களை வளர்த்து மனதை சொர்க்கம் ஆக்கலாம், அல்லது கெட்ட எண்ணங்களால் அதனை அழிக்கவும் செய்யலாம். நம் தோட்டத்திற்கு நாமே காவலர். எந்த எண்ணமும் வீண் போகாது. எண்ணங்கள் வழக்கமாகி அவை சூழ்நிலையாக உருவெடுக்கின்றன. நல்ல எண்ணங்கள் நற்பயனை தரும், தீய எண்ணங்கள் தீய பயனை தரும். எண்ணங்களை தெரிவு செய்யுங்கள், மறைமுகமாக சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள். நோயும் ஆரோக்கியமும் எண்ணத்தில் வேரூன்றி கிடக்கின்றன. கெட்ட எண்ணங்கள் உடம்பில் நோய்களை உண்டாக்கி அழிக்கும். நல்ல எண்ணங்கள் உடம்பிற்கு இளமையும் அழகும் தரும். நோய்க்கு பயந்தால் நிச்சயம் நோய் கிட்டும். படபடப்பு உடம்பை பாதிக்கும். கெட்ட எண்ணங்கள் நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். இரத்தத்தில் விஷமேற்றும். எண்ணமே செயலுக்கு அடிப்படை. எனவே உடலை காக்க எண்ணத்தை பாதுகாக்க வேண்டும். மனத்தை அழகுபடுத்தினால் அது உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். உடம்பை நல்ல எண்ணங்களால் வலிமையூட்டுங்கள். தேவையில்லாத மனச்சுமைகளை அகற்றுங்கள். இல்லையேல் மூளை மெதுவாக செயலிழந்துவிடும். பயனற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனத்தை சோர்வாக்கி முன்னேற்றத்தை தடுக்கும். எனவே பயம், சந்தேகம், கவலை ஆகியவற்றை வெல்லுங்கள். இல்லையேல் அவை நம்மை புழுதியில் தள்ளிவிடும். பயம், சந்தேகம், கவலை ஆகியவை ஆரம்பத்தில் பெரியவை அல்ல. மனத்தின் ஓரத்தில் அவை சிறிய விதைதான். ஆனால் எரியும் சிறிய தீக்குச்சியை போன்றவை. ஆனால் தீக்குச்சி பெரிய பெரிய கோட்டையையே அழித்துவிடும். எரியும் பெரிய பொட்டு நெருப் எரியும் பெரிய காட்டு நெருப்பை தடுக்க அதை தொடக்கத்திலேயே அணைத்துவிட வேண்டும். ஆகவே பயம், சந்தேகம், கவலை ஆகியவற்றை போக்க அவற்றை எதிர்த்து போராடக்கூடாது. அவற்றை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும். வந்த பின் காப்பதை விட வருமுன் காத்தலே சிறந்தது. பயம், சந்தேகம், கவலை ஆகியவை எதிர்கால நிகழ்வுகளை உருவாக்குவன. அவை மனநோய்கள். மனத்திரையில் பயங்கரமான ஓவியம் வரைய தங்கள் விரல்களை தயார்படுத்துவன. அவற்றை அங்கேயே நிறுத்துங்கள். அழிவை வரைவதை விட்டு ஆக்கத்தை ஓவியம் தீட்டுங்கள். பயம் முதலியவற்றின் கருவிகளை பிடுங்கி விடுங்கள். எதிர்கால தொல்லைகள் இருக்க வேண்டிய இடத்தில் நிகழ்கால மகிழ்ச்சியை காண்பீர்கள். இருள், நம்பிக்கையின்மை ஆகியவை நீங்கி ஒளியும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்கும். ஓம் தத்சத் சோம் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று 5 பக்கங்கள் வாசிக்கப்பட்டன. 4 பக்கங்கள் தான் வழமையாக வாசிப்பேன். ஆனால் இந்த அத்தியாயம் 5 பக்கங்களை கொண்டது. இங்கு அத்திவிதம் சொல்லப்படுகின்றது. வேதாந்த முறையில் மாயையை பற்றி முழுமையாக விளக்கப்பட்டு இறுதியில் சிறிய சித்தாந்த விளக்கத்தை கொண்டு வருகின்றார் பாபாஜி. இறுதி ரெண்டு பக்கங்களில் ஆகவே இன்று வேதாந்த மாயை என்பதொன்று உண்டு. அதன் கருத்து நாங்கள் இந்த சித்தாந்தத்துக்குள் வரும்போது நாங்களும் அந்த கருத்திலேயே இருந்தோம் பல காலம். ஆகவே சித்தாந்த மாயை என்பது முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்தும் விடயம்தான் சித்தாந்தம். அதில் மாயை என்பது என்னென்று சரியாக வரையறுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றது. மாயை என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற முறையில் அது மாயையாக இருக்கின்றது. அந்த மாயையை இறைவன் எடுத்து தனு கரண புவன போகங்களை உருவாக்கி இந்த ஆன்மாக்களுக்கு உடல் கொடுக்கின்றார். அந்த உடலிலிருந்து வந்த கண்மத்தை கண்ம மலத்தை பிராப்த வினையை உடல் அனுபவிக்கின்றது, மீண்டும் இறக்கின்றது, ஆகாமிய வினையை தேடுகின்றது, ஆகாமிய வினை சஞ்சித வினையை புக்கு செல்கின்றது, மீண்டும் உடல் எடுக்கின்றது. 48 நாட்களில் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றது. எவ்வளவு தூரம் தொடர்கின்றது? இருவினை ஒப்பு நடந்து மலப்பரிபாகம் நடந்து சத்தினி பாதம் இறைவனின் திருவடியை அடையும் வரை இந்த புறப்பு சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக கொடுக்கப்படுகின்றது. அங்கு மாயையுண்டு சைவ சித்தாந்தத்தில். ஆனால் அந்த மாயை வேதாந்தத்தில் சொல்லுவது போல கூடாத மாயை அல்ல. இங்கு சொல்லப்படும் மாயை ஒரு விளக்கு போன்றது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மாயையை வைத்துத்தான் எங்களுடைய அறியாமையை இறைவன் அகற்றுகின்றான். இந்த மாயையை வைத்துத்தான் தனுகரண புவனத்தை ஆக்குகின்றான், நடத்துகின்றான் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். ஆகவே அப்படி படித்த எங்களுக்கு முழுமையான விளக்கம் சித்தாந்தத்தில் கிடைத்திருக்கின்றது. வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தம். இன்று சித்தாந்த விளக்கத்தை நாங்கள் மாயையை பற்றி படித்திருக்கின்றேன், நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ரெண்டையும் குழப்பக்கூடாது. வேதாந்த மாயை, வேதாந்த கருத்து வேறு, சித்தாந்த கருத்து தான் இறுதி முடிவு. சித்தாந்தமே இறுதி முடிவென்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது பரம்பொருளால். ஆகவே வேதாந்தத்தின் பின்தான் சித்தாந்தம். ஆகவே மாயையை பற்றி என்று கேட்டவையெல்லாம் வேதாந்தத்தில் சொல்லப்படும் மாயை. அதைத்தான் நாங்கள் பல காலம் இந்த உடலில் படித்திருக்கின்றோம், வாழ்ந்திருக்கின்றோம், இப்போது தெளிவு பெற்றிருக்கின்றோம். மாயை என்பது ஒரு விளக்கு எங்களுடைய இருளை அகற்றுவதற்கென்று எங்களுடைய குரவர்கள் எல்லோரும், சந்தான குரவர்கள் எல்லோரும் அதை நூல் வடிவில் தந்திருக்கின்றார்கள். அது ஆகமத்தில் இருந்து வந்தது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய இறைவன் ஐயா இல்லை என்று லண்டனில் இருக்கின்றார், வேறு நேரத்தில் இருக்கின்றார். கார்த்திகேயன் ஐயா பணி காரணமாக வரவில்லை போல் இத்தெரிகின்றது, இன்னும் வரவில்லை இணைப்பிற்கு. ஆகவே இந்த சத்சங்கத்தை முடிக்கும் முன் எங்களுடைய முரளிவர்மா அவர்கள் இருக்கின்றீர்கள் இணைப்பில், உங்களுடைய சிறிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். முரளி சார்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய
நமோ. சத்சங்கம் மிக அருமையாக இருந்தது ஐயா. மாயை பற்றி ரொம்ப அழகான விரிவுரைகள் இதில் இருந்தது. விவேகானந்தர் கூறியது போல மாயை மற்றும் தீய எண்ணங்கள் நம்ம உடலை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு சத்குரு பாபாஜி கொடுத்த இந்த கிரியா சாதனையை நம்ம செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி முரளி சார். அதை மிகவும் அருமையாக நான் அதை பற்றிய விளக்கம் முழுமையாக கொடுத்து விட்டேன். மீண்டும் அதை மிகவும் அருமையாக சொல்லி அதற்குள் கொண்டு எங்களுடைய சத்குருநாதரை இணைத்திருக்கின்றீர்கள். அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் வெற்றி. மாயை எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். விவேகானந்தர் சொன்னது போல நாங்கள் பிரம்மமே, நாங்கள் ஆன்மாவே, நாங்கள் தான் கடவுளில் இருந்து வந்தவர்கள், அங்கே செல்கின்றோம், பல விடயங்களில் உண்டு. ஆகவே இந்த மாயையை பற்றி நாங்கள் சிந்தித்து விவாதிக்க கூடாது என்றும் விவேகானந்தர் சொல்லி இருக்கின்றார். இது வேதாந்த மாயையை பற்றி பேசும்போது ஆகவே எங்களுக்கு உண்மை புலப்படுகின்றது. சைவ சித்தாந்தத்திலிருந்து பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் எல்லோரும் அதை படித்திருக்கின்றோம். அவ்வழியில் நிற்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி.